இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கீர்த்தனம் பண்ணுகிறேன் என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. அளவற்ற உன் அன்பை நீனை கையிலே என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே, ஆபத்து என்னை சேராமல் எனக்கு அரணாய் சூழ்ந்தவரே. பார்ப்பரிப்பில் என்னை மகிழ்ந்திடச் செய்து அனுதினம் காப்பவரே, பறிப்பில் என்னை மகிழ்ந்திட செய்து அனுதினம் காப்பவரே. நீங்காமல் என்னோடு இருப்பவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே, என் நெஞ்சினில் நிறைந்தவரே, என் நெஞ்சினில் இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன், இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய மனவாஞ்சை, மை டிசையர் என்ற தலைப்பின் கீழாக தான் இந்த நாளிலும் கூட நாம் படிக்கப் போகின்றோம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு வாஞ்சை இருக்கின்றது, ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆகையால் அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுடைய மனவாஞ்சை என்ன, உங்களுடைய மன ஆசை என்ன? நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய மன வாஞ்சை என்னவாக இருக்கிறதோ அதுவாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதை நோக்கியே நம்முடைய வாழ்க்கையுடைய பிரயாணம் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆசை என்ன, தன்னுடைய எண்ணம் என்ன என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் அந்த ஆசையை ஒரு மனிதன் சரியாய் பூர்த்தி செய்து விடுவான் என்றால் நிச்சயமாகவே அது நன்றாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 63:1, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என்னுடைய மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. ஆங்கிலத்திலே மை டிசையர் லாங்ஸ் ஃபார் யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே துதிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, பல்வேறு விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிரம்பிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் நம்மை சில நோக்கி இழுக்கின்றன. இவ்வித சூழ்நிலையில் நம்முடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை நாம் சரியாக வகையறுக்க பழகவில்லை என்றால் சூழ்நிலையின் சுனாமிக்குள் நாம் சிக்கிக்கொள்வோம். ஆகையால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்ற நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய கவனத்தை கவருகின்ற ஏராளமான காரியங்கள் களத்தில் இருந்தாலும் கர்த்தரே நமது வாஞ்சையாய் இருக்கட்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சங்கீதம் 91:14 இவ்வனமாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு அருளிய வாக்கு தத்தம் வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்போமாகில் எந்த சூழ்நிலையின் நடுவிலும் நாம் கீதம் பாட முடியும். ஆம், அதைதான் சங்கீதம் 63 நாம் வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாஞ்சை தேவனாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் தேவனாக இருக்க வேண்டும், தேவனின் மீது வாஞ்சை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முதலில் நாம் வைக்க வேண்டியது என்னவென்று பார்க்கும் பொழுது தேவனின் மீது நாம் வாஞ்சை வைக்க வேண்டும். தேவனை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதான வாஞ்சை தேவைப்படுகின்றது. தேவனுடைய குணத்தை குறித்து அறியத்தக்கதான வாஞ்சை தேவைப்படுகின்றது. தேவன் வேதாகமத்திலே என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே என்ன சொல்லியிருக்கிறார், அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றும் என்று அதை குறித்ததான வாஞ்சை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேண்டியதாக, ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆம், எப்படி ஒரு மான் நீரோடைகளை பார்த்து வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படி என்றால் என்னுடைய ஆத்துமா உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆசைகள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் கர்த்தர் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இல்லாதவர்களாகவே காணப்படுகின்றோம், தேவனை நம்பாதவர்களாகவே நாம் அநேக நேரங்களில் காணப்படுகின்றோம். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாஞ்சை எவ்வனமாக இருக்கிறது, உங்களுடைய வாஞ்சை எதை நோக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், தேவ பிரசன்னத்தின் மீது நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனை நோக்கி வாஞ்சையாக இருக்க வேண்டும், தேவன் மீது வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று படித்தோம். இரண்டாவது தேவ பிரசன்னத்தின் மீது வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய பிரசன்னம் மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை அவனால் பார்க்க முடியவில்லை என்றால் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கை மிக கடினமாக, கஷ்டமானதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், இங்கே நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 2:3 சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய நேசருடைய நிழலிலே நான் இருக்க வாஞ்சியாயிருக்கிறேன், அவர் அருகிலே அமர்ந்திருக்க நான் வாஞ்சியாயிருக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 91:1, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாஞ்சை தேவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாஞ்சை தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தங்க விரும்புகிறோமா? தேவனுடைய பிரசன்னத்தை நான் இருக்க வேண்டும், அதில் நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவது, தேவ வசனத்தின் மீது நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கவில்லை, அவனுடைய வார்த்தையின் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்கவில்லை என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அநேக போராட்டங்களிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது, கஷ்டங்களிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வேதத்தை அவன் வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அபியாசிக்க வேண்டும். அவ்வாறு அவன் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது வாஞ்சை, தேவ வசனத்தின் மீது நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். 1 Peter 2:3 இவ்வனமாக சொல்கின்றது, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வேதம் சொல்கின்றது திருவசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சையாய் இருக்க வேண்டும், திருவசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், 2 கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும், வேதத்தின்படி நாம் கீழ்ப்படைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்தோம், இப்பொழுது 4 வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவ வாசஸ்தலத்தின் மீது வாஞ்சை. வாசஸ்தலம் என்று சொல்லப்படும் பொழுது சபை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். 1:29:3 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய திருச்சபையின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும், திருச்சபையின் வளர்ச்சியின் மீது வாஞ்சையா இருக்க வேண்டும், திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் மீது வாஞ்சையா இருக்க வேண்டும், இந்த திருச்சபை சத்தியத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இன்று ஆலயத்துக்கென்று நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள், என்ன தருகிறீர்கள்? ஆம், நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம், உண்மைதான். அதற்கு அடுத்து நீங்கள் என்ன தருகிறீர்கள்? ஆண்டவர்களிடமிருந்து கேட்பதெல்லாம் உங்களையே நீங்கள் தர வேண்டும், உங்களை நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும், அதாவது ஊழிய பணிக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அளவில்லா ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியும், தேவன் உங்களை நடத்தக்கூடிய விதத்தை உங்களால் பார்க்க முடியும், தேவன் உங்களோடு இருக்கக்கூடிய காரியங்களை உங்களால் உணர முடியும். ஆகையால் இன்று தேவனுடைய ஆலயம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 7 திருச்சபைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் அந்த 7 திருச்சபையாக இருக்கிறோம், அதாவது அந்த திருச்சபை அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு திருச்சபையாக, லௌதேசிக்கா திருச்சபையாக நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே வேதம் சொல்கின்றது 3 அதிகாரத்திலே, 1, அனலாயிரு குளிராயிரு, இரண்டுக்கும் நடுவில் இருந்தால் கர்த்தருனை வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். திருச்சபையே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? திருச்சபையின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களா? திருச்சபையிலே நீங்கள் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? திருச்சபையில் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படத்தக்கதான உங்களை வாழ்க்கை இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஐந்தாவது காரியம், தேவ பிள்ளைகளின் மீது நாம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பிலிப்பியர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பவுல் இவனமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நான் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையிலே வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் சத்தியத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அதிலே நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, விரும்பக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அநேக நேரங்களில் இன்று தேவ பிள்ளைகள் பிறர் மீது அன்பு செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள், அன்பு காண்பிக்காதவர்களாக இருக்கிறார்கள், தவறான வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பிறரை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பாவமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாஞ்சை என்னுடைய திருச்சபையின் மேல் இருக்கிறதா? என்னுடைய திருச்சபையை நீ நேசிக்கிறாயா என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், எபேசியர் 5 நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து திருச்சபையோடு கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல நீங்களும் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு என்று வேதம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு திருச்சபைக்கும் யார் தலைவன் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்து தலையாயிருக்கிறார். அவர் மேல் கட்டப்படக்கூடிய ஆவிக்குரிய மாளிகையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நாம் துவன்று போய் விடுகின்றோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறோம் பிரியமானவர்களே. சங்கீதம் 55:22 நாம் வாசிக்கும் பொழுது, கத்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீதிமான் தள்ளாட அவர் விடமாட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், சபையிலே நீங்கள் நீதிமானாய் இருக்கலாம், சபையிலே உண்மையாய் ஊழியத்தை செய்யலாம், ஆனால் உங்களை நோக்கி அநேக அம்புகளை சாத்தான் எய்ந்து கொண்டிருப்பான். உங்களை நோக்கி அநேக மனிதர்கள் போராமைப்படலாம், உங்களை பாவத்தில் சிக்க வைக்க வேண்டும் அல்லது உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் வைக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஏன், சில நேரங்களில் நீங்கள் திட்டு கூட வாங்கலாம், அடிகள் கூட வாங்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் உங்களை நடத்தக்கூடியவராகவும் உடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாஞ்சை இன்று தேவ பிள்ளைகள் மீது இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும். சில நேரங்களில் திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சில நேரங்களில் நமக்கு தவறான காரியங்களை நடத்தக்கூடியவர்களாக அல்லது நம்மை கோபம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆறாவது ஒரு வாஞ்சை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற வாஞ்சை. அநேக நேரங்களில் நமக்கு மகிமை வேண்டும், நமக்கு கீர்த்தி வேண்டும், இதை நான் தான் செய்தேன் என்று நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது நாம் செய்யவில்லை, நமக்குள் கிரியை செய்யக்கூடிய கிறிஸ்துவே செய்தார் என்பதை நாம் அநேக நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வனமாக சொல்கின்றது, ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பிலிப்பியர் 1:20. இங்கே பார்க்கும் பொழுது பிலிப்புவிலே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் என்னுடைய சரீரத்தை மகிமைப்பட வைக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்து. நான் அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், என்னுடைய எல்லா மகிமை கணம் அவருக்குரியது, அவரே மகிமைப்படத்தக்கவர் என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவன் மகிமைப்படத்தக்கதாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெருமை என்ற ஒரு காரியம் வந்த பொழுது, இதை நான் கட்டினேன், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன அந்த வார்த்தை சொன்ன பொழுது அவன் மிருகமாக மாறினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் பெருமை இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் மகிமை எனக்கே உரியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே. உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் மரணத்தை வென்று இருக்கிறார், மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆகையால் அவரை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்பிரியமானவர்களே. ஏழாவது வாஞ்சை என்னவென்று பார்க்கும் பொழுது, தெய்வ சமூகம் சேர வேண்டும் என்ற வாஞ்சை. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:2. இன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாஞ்சை என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவ சமூகம் சேர வேண்டும். அதாவது பரலோகத்திற்கு நான் வர வேண்டும், பரலோகத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாஞ்சை மிக முக்கியமான ஒரு வாஞ்சை, நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். ஏன் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? நீங்களும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து புது மனிதனாய் வாழ்ந்து அந்த பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கும் பொழுது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏசையா 26:8 இவனமாக சொல்கின்றது, கர்த்தாவே உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிறது. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வாஞ்சையா இருக்கிறீர்களா? பரலோகத்து குறித்து வாஞ்சையா இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அந்த பரலோகத்திற்கு அழைத்திருக்கிறார். அதன் மேல் நாம் வாஞ்சியா இருப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsacsudadventhist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.